الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم وكذلك نولي بعض الظالمين بعضا بما كانوا يكسبون صدق الله العلي العظيم وفي الاثر اعمالكم عمالكم كما تكونوا يولى عليكم ஆரம்பமாக எல்லாம் அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன் புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அஹிரத்தாருக்கு ரஹ்மத்தாகவும் நபிமார்களுக்கு முத்தரையாகவும் அனுப்பப்பட்ட ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியூன்கள் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உருவாகட்டும். ஆமீன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜித் ஒன்று கொண்டிருக்கும் இறைநேசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹுவால் எடுத்து நடக்குமாறு இவப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறும் தக்வாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கு நான் வசியம் செய்து கொள்கிறேன். ஆகையினால் பெருந்த கர்வான்கிற சகோதரர்களே, இன்றைய கொதுபாவில் நம்மை அண்மைத்திருக்கக்கூடிய தேர்தல் சம்பந்தப்பட்ட இந்த நிலைமையில் முஸ்லீம்களாக நாம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு முக்கிய என்ற விடயத்தையும், ரபீல் அவ்வல் மாதம் என்றதனால் அது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவதில் முஸ்லீம்கள் எப்படியாப்பட்ட பங்களிப்புகள் செய்ய வேண்டும் என்ற இந்த ரெண்டு தலைப்புகளையும் ஒரு சில விஷயங்களும் உங்களுடன் கலந்தாலோசிக்கலாம் என்பதாக நான் விரும்புகிறேன். ஆரம்பமாக மீரான் பிரிவர்கள் கனவான் கணேஷ் சகோதரர்களே, பொதுவாக இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் யாரு இங்க இந்த இடத்தில் சென்றாலும் ரெண்டு முஸ்லீம்கள் அல்லது நம்ம இலங்கையை பொறுத்தவரையில் ரெண்டு பேர் சேர்ந்தாலும் எல்லா இடத்திலையும் நாங்கள் கலைக்கிறதே நம்ம எதிர்நோக்கிறக்கூடிய இலட்சியனை பார்த்து என்ன நடக்க போகுது, என்ன வரப்போகுது, எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை மாற்றம் நம்மை முன்னால் ஒட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நாம் அனைவரும் 24 மணித்தின் அதிகமான நேரத்தை நாங்கள் இந்த இதில் தான் கழிக்கிறோம். நாங்கள் டிவியை பார்த்தாலும் அப்படியாப்பட்ட ஒரு ப்ரோக்ராம்ஸ் தான் செலக்ட் பண்றது, அதுல தான் டைமை பார்க்கறது. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் அந்த நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல இருந்து வரக்கூடிய எல்லா நியூஸையும் நாங்க தேடி தேடி படிக்கிறோம். நாங்க வரக்கூடிய இலெக்ஷன்ல எப்படியாப்பட்ட ஒரு மாற்றத்தை நாங்களும் நீங்களும் எதிர்பார்க்கிறோம் என்றத நாங்க ஒவ்வொருத்தரும் இன்னத்தோட ஷேர் பண்றதிலிருந்து நமது அதிகமான நேரத்தை நாங்க இதுல கதைக்கிறத நாங்க கழித்திக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா திருவிழா கனவான்கரை சகோதரர்களே, பொதுவான சில விஷயங்கள் இந்த இடத்தில் நாம் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் விளங்கிக் கொள்வது மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது விஷயம், ஆட்சி என்பது அதிகாரம் என்பது இது உலகத்தில் அல்லாஹ் உலகத்தில் எந்த மனிதனிடத்தில் கையிலையும் அல்லாஹ் கொடுத்ததில்லை. ஆட்சி அதிகாரம் என்பது இது உலகத்தில் அல்லாஹுடைய கையில் மாத்திரம் தான் இருக்கிறது. அல்லாஹ் நாடிய மக்களுக்கு அதனை கொடுக்கிறான், அல்லாஹ் நாடிய மக்களின் வந்து அல்லாஹ் அதனை பிடுங்கி எடுக்கிறான். இதில் யாருக்கும் எந்த விதமான அத்தாரிட்டியும் இல்லை. தனக்கு விருப்பமானவர்களை அப்பாயிண்ட் பண்றதுக்கும் தனக்கு விருப்பமானவர்கள் இந்த இடத்திலிருந்து பிடுங்கி எடுப்பதற்கும் குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சொல், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்லுங்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சஹாபாக்களை பார்த்து குறிப்பிடுங்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கயாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய உலக மனித சமூகத்தினர்களை பார்த்து நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மெசேஜ் நீங்க கொடுங்க, இந்த மெசேஜ் அவர்களுக்கு போய் சேரட்டும். அல்லாஹும்மா மாலிகல் முல்க், நிச்சயமாக அல்லாஹ் மாத்திரம் தான் உலகத்தில் அனைத்து அதிகாரங்களுக்கும் சொந்தக்காரன். அனைத்து அதிகாரங்களும் அனைத்து ஆட்சியும் இது அல்லாஹுக்கு கீழ் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடின மக்களுக்கு ஆட்சியை அல்லாஹ் கொடுக்கிறான். என பெருள கணவான்கிற சோதர்களே, அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் நாடிய மக்களிலிருந்து ஆட்சியை அல்லாஹ் பிடுங்கி எடுக்கிறான். ஆட்சி கொடுக்கப்பட்ட மக்களுக்கு பொதுவாக அந்த ஆட்சியிலிருந்து கலந்து செல்வது என்பது உலகத்தில் யாருக்கும் எவருக்கும் மனிதன் அடிப்படையில் எவருக்கும் விருப்பப்பட மாட்டார்கள். உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு பள்ளிக்கு ட்ரஸ்டியாக நியமிக்கப்பட்டோர் அவர் வாழ்க்கையில் எப்போதும் எதிர்பார்க்க மாட்டார். அல்லாஹ் மனதில் இயற்கையாக வைத்ததொன்று அந்த அந்த பொசிஷன்ல இருந்து அவருக்கு அந்த பொசிஷன் தன்னுடைய வாழ்க்கையில கரெக்ட் எடுக்கப்படக்கூடாது. அவர் எப்பயும் விளங்குவாரு, மௌத்து வரைக்கும் இந்த பள்ளியில் ட்ரஸ்டியாக நான் இருக்க வேண்டும்.
அந்த இடத்துல இன்னொருத்தர் வருவது என்பது அவருக்கு அந்த இடத்தை சகித்துக் கொள்வது, அதனை பொறுத்துக் கொள்வது பொதுவாக மனிதர் என்ற அடிப்படையில் கஷ்டமாகத்தான் இருக்கும். இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நான் விரும்பின மக்களுக்கு ஆட்சியை கொடுப்பேன், நான் விரும்பினால் அந்த மக்கள் இந்த ஆட்சி அவர்கள் விரும்பாவிட்டாலும் நான் பிடுங்கி எடுத்துடுவேன். இது அல்லாஹ் சொல்கிறான். இந்த அத்தாரிட்டி, இந்த பவர், அது எனக்கு கீழாக தான் இருக்கிறது, இதுல யாருக்கும் நான் பங்கு கொடுத்ததில்லை. உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் இதில் அல்லாஹ் பங்கு கொடுத்து வைத்ததில்லை. எனவே உலகத்தில் ஆட்சி அதிகாரம் என்பது நாம் நினைத்தது போன்று நமக்கு மாற்றவோ அமைக்கவோ முடியாது. இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய கதாபதிரில், அல்லாஹுடைய விருப்பத்தின் பேரில் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நமக்கு செய்ய முடியும், அது என்ன? ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கு கீழ் இருக்கிறது, ஆனால் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு விடயத்தில் அல்லாஹ் ஆப்ஷனை கொடுத்திருக்கிறான். இந்த ஆப்ஷனால உங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். அது இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், இந்த நாட்டில் நாங்கள் மைனாரிட்டியாக வாழ்கிறோம், நாங்கள் மெஜாரிட்டி அல்ல. இந்த நாட்டில் பிரசிடண்டாக வருபவர் ஒரு கட்டத்திலும் ஒரு முஸ்லீமாக இருந்ததும் இல்லை. அல்லாஹ் நாடினால் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும், ஆனால் மைனாரிட்டிஸாக நாங்கள் இருக்கிறதுனால வரலாற்று நெடுக்கலையும் இந்த நாட்டுடைய பிரசிடென்ட் இதுவரைக்கும் முஸ்லீமாக வரப்போறதில்லை. எதிர்வரக்கூடிய எலெக்ஷன் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியவரும் வரக்கூடிய ஒரு மண் முஸ்லீமாகத்தான் வரப்போகிறார். மைனாரிட்டிஸாக இருக்கக்கூடிய நாம் மெஜாரிட்டியாக வரக்கூடிய ஒரு தலைவர், இவர் இந்த நாட்டில் அமுல்படுத்தக்கூடிய சட்டம் இது செக்யூலரிசம், இது இஸ்லாமிய கிலாபத்தோ இஸ்லாமிய சட்டத்திட்டங்களோ இந்த நாட்டில் அமுல்படுத்த போவதில்லை. இது உண்மையாக நூற்றுக்கு நூறு விஷயம், நாங்கள் அறிந்த உண்மை. ஆனால் இவ்வாறு இருக்கும் பொழுது வரக்கூடிய ஆட்சியாளர்களை நாம் விரும்பினால் நமக்கு சாதகமானவர்களாக அல்லாஹ்வுடைய உதவியால் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு இருக்கிறது. இதனை நமக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதனைத்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த கட்டத்தில் விளங்க வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு உள்ள கனவான்களை சகோதரர்களே, நாங்கள் சேஞ்ச் த கண்ட்ரி, ரூலிங் பவரை சேஞ்ச் பண்ண பார்க்கிறோம். பின்னால் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மையை இதற்கு பின்னால் மறைத்து வைத்திருக்கிறார். அதுதான், நீங்க அரசாங்கத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டுமா? நீங்க பேசஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்க உங்களுக்கு சாதகமாக அரசாங்கம் அல்லது வரக்கூடிய தலைவர்கள் மாற வேண்டும் என்றிருந்தால் முதலாவது நாங்க நம்ம மாத்தணும், நாங்க எங்களை சேஞ்ச் பண்ணணும். நாங்க எங்களை சேஞ்ச் பண்ணாத வரும் வரைக்கும் ஒரு போதும் ஒரு கட்டத்திலையும் நமக்கு பின்னால் வரக்கூடிய அத்தாரிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் லீடர்ஸ் இவர்களால நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் உலகத்தில் வர முடியாது. இதனால் தான் எனது பெருமை கனவான்களே சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், குர்ஆன் இதனை பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அஅமாலுக்கும் உம்மாலுக்கும், அஅமாலுக்கும் உம்மாலுக்கும், உலகத்தை நீங்க எதை செய்றீங்களோ இதே குவாலிட்டிஸ் உள்ள லீடர்ஸை தான் நாங்க உங்களுக்கு அனுப்புவோம். நாங்க நல்ல மக்கள், நல்ல அதாவது உண்மை பேசக்கூடியவர்கள், நாங்க யாரையும் ஏமாத்துறதில்ல. நல்ல குவாலிட்டிஸ், எங்கட பழக்க வழக்கங்கள் நல்ல, எங்கட சோசியல் லைஃப் நல்லா இருக்குது, எங்கட கம்யூனல் லைஃப் நல்லா இருக்குது, எங்கட பர்சனல் லைஃப் நல்ல, நாங்க 100% எல்லாத்திலையும் இஸ்லாத்தையும் அமல்படுத்துகிறோம். நிச்சயமாக இப்படியாப்பட்ட ஒரு சமூகத்துக்கு கிட்ட தலைவர்கள் வர முடியாது. குர்ஆன் இதனை சொல்கிறது, நாங்கள் உலகத்தில் அநியாயக்காரர்களுக்கு தலைவர்களாக அனுப்புவவர்களை நாங்களும் அநியாயக்காரர்களாகத்தான் அனுப்புவோம். ஏன்? அவர்களுக்கு நியாயம் பேசக்கூடியவர்களுக்கு அநியாய தலைவர்களாக அனுப்பி பிரயோஜனம் இல்ல. நீங்களே கிரிமினல்ஸ் என்றா உங்களுக்கு வரக்கூடிய தலைவர்கள் நல்லவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? குர்ஆன் சொல்கிறது, கிரிமினல்ஸுக்கு நாங்கள் அனுப்பக்கூடிய லீடர்ஸ் கிரிமினல்ஸ்களாகத்தான் இருப்போம். குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, உங்களுக்கு வரக்கூடிய லீடர்ஸ் ஒரு சேஞ்ச் வரணுமா, லீடர்ஸ் உடைய பேசஸ் சேஞ்ச் பண்ணதுல எந்த விதமான மாற்றமும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணுங்க, நாங்க வரக்கூடிய லீடர்ஸ்களை உங்களுக்கு சாதகமானவர்களாக நாங்க மாத்துகிறோம். கஷ்டப்படுறோம், இவ்வளவு இரவு பகலாக பல ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை ஸ்டேட்மெண்ட்ஸை கொட்டி தல்கிறோம். ஒவ்வொருத்தரும் எங்களுடைய உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க, இன்றைக்கு இந்த மஜ்லிஸ்ல கூடிய எத்தனை பேருக்கு சுபஹ் இமான் ஜமாத்தோட நசீபாகுச்சு? இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள்ல எங்களை எத்தனை பேருக்கு இன்றைக்கு சுபஹ் இமான் ஜமாத்தோட தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு? எங்கள் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இமாமுடைய சஜிதாவுடைய திலாவத்தையும் சூரத்து தஹருடைய திலாவத்தையும் கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு? அல்லாஹு அக்பர். இது ஒன்றும் இல்லாம எங்களுக்கு சுபகு கட்டில்ல. மிக பெருவுள்ள கிரகான்களை சகோதரர்களே, நாங்க செய்வது அநியாயம் அட்டூழியம். எங்கட வியாபாரத்தை எடுத்தா அதுல நாங்க செய்யக்கூடிய அநியாயம், எங்கட குடும்ப வாழ்க்கை எடுத்தா அது அடுத்த பக்கம் கரப்ஷன், எங்கட குடும்ப புள்ளகள் எடுத்தா அடுத்த ஒரு பக்கம், எங்கட முழு வாழ்க்கையும் டிஸ்ட்ராய்ட், முழு வாழ்க்கையும் கரப்டட். இது கங்கால நாங்க இருந்து கொண்டு மீனப்பிடுள்ள கிரமாங்கிற சகோதரர்களே, எங்களுக்கு வரக்கூடிய லீடர் ஒரு நல்ல குட் குவாலிட்டி உள்ளவர்களாக வரணும் என்று எதிர்பார்த்தா யார நானும் நீங்களும் ஏமாத்த போகிறோம். இது உலகத்தில் நடக்காது, இது இம்பாசிபிள். இதனால்தான் அப்துல் மலிக் இப்னு மர்வான் 60 நபியரை வப்பாத்துக்கு 50-60 வருஷங்களுக்கு பின்னால ஹலீஃபாவாக வந்தவர். மிச்சம் அவருக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில தூரம் இல்லை. அவருடைய காலத்திலும் சில சஹாபாக்களும் வாழ்ந்திருக்கிறார். அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஒரு நாள் தன்னுடைய ஆட்சி செஞ்ச தன்னுடைய உமையாவுடைய கிலாபத்துல வந்த ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளர், ஒரு ஹலீஃபா, தன்னுடைய ஆட்சியாளர்களை பார்த்து சொன்னாங்க, தன்னுடைய குடிமக்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர், எதிர்பார்க்கிறீங்க. ஆனா நீங்க யாரும் அலிய போலையோ, உஸ்மான போலையோ, அல்லது அபு உபைதாவ போலையோ, அல்லது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்றோ, அபு ஹுரைராவ போன்றோ, அல்லது நீங்க அபூபக்கர் அஷரியா போன்றோ, அல்லது நபி அலைஹிஸ் ஸலாமுடைய காலத்தை வாழ்ந்த சஹாபாக்களை போல நீங்க இருக்கிறதுக்கு நீங்க விருப்பம் இல்லையே. நீங்க சஹாபாக்கள் இருந்தா அல்லாஹ் மீது ஆணையாக நானும் அபூபக்கர போலையும் உமரையும் போல் இருந்திருப்பேன். ஆனா நீங்க அத மாதிரி இல்லாம உங்கள்ட முழு லைஃபும் இஸ்லாத்துக்கு மாத்தமாக இருக்குது, ஆனா நான் மட்டும் அபூபக்கர மாதிரியும் உமர மாதிரியும் இருக்கணும் என்பதை நீங்க எதிர்பார்த்தா உலகத்தில் எங்க நடக்கும்? இது உலகத்தில் நடக்காது. ஆமையான பிறகு கனவான்களை சகோதரர்களே, இதுல யாருக்கும் உங்களுக்குள்ள ரைட்ஸ் நான் இல்லாமாக்குறது என்றது அர்த்தம் அல்ல. யதார்த்தத்தை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். யதார்த்தத்தை அல்லாஹ் இதுதான் இப்படித்தான் வைத்திருக்கிறான். எனக்கு உள்ள கர்மாந்திரை சோதர்களே, இதனால சேஞ்சஸ் நானும் நீங்களும் எதிர்பார்க்கிறோமா? சேஞ்சஸ் எங்களுக்கு இருந்துதான் ஸ்டார்ட் ஆகணும். அது ஆரம்பிக்கிற பாயிண்ட் ஏண்டையும் உங்களுடைய லைஃப் இருக்குது, அங்க நாங்க மாற்றத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். நிச்சயமாக அல்லாஹ் படித்தரங்களை அல்லாஹ் மேற்கொண்டு போய் நாங்க எந்த இடத்துல மாற்றத்தை எதிர்பார்க்கிறோமோ, யார் எங்களுக்கு சாதகமா இருக்கோம் என்பதை எதிர்பார்க்கிறோமோ, நிச்சயமாக அல்லாஹ் அந்த மக்கள் நமக்கு சாதகமானவர்களாக அல்லாஹ் மாற்றி அமைப்பார். இதுல சந்தேகம் இல்லை, இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. குர்ஆன் ஹதீஸும் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்ன சொல்ற கனவான் சில சகோதரர்களே, உலகத்துல இன்றைக்கு வாழ்ந்த நமக்கு முன்னாடி போட்டி அல்லாஹ் நமது ஆட்சியாளர்களையும் முஸ்லீம்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த நல்ல கொள்கையையும் பிரின்சிபல்ஸையும் அல்லாஹ் உலகத்தில் கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் இதற்கு சில எக்ஸாம்பிள்ஸ் குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தையே ஆட்சி செஞ்சொரு அரசர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன் அல்லாஹ் இதை பத்தி பேசுகிறார். பெண்மணி, அவரும் அவருடைய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய மக்களும் சூரியனை வணங்குறாங்க, அல்லாஹ் அவர்கள் வணங்குறார்கள் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மெசேஜ் கிடைச்சவுடன் அந்த பெண்மணிக்கு லெட்டர் ஒன்று எழுதினாங்க. இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதுனி முஸ்லிமீன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து உனக்கு ஒரு கடிதம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், இதுனி முஸ்லிமீன் நீங்க என்னிடத்தில் வந்து சரண்டர் ஆகிவிடுங்கள். ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கடிதத்தை அனுப்புகிறார். இந்த கடிதத்தை நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், நீங்க என்னிடத்துல வந்து சரண்டர் ஆகிடுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்று இந்த மெசேஜ் அந்த பல்கைஸுக்கு கிடைத்த நேரத்துல அந்த பெண்மணி தன்னுடைய பார்லிமெண்ட்ல இந்த ரெட்டரை வாசிச்சாங்க. எல்லா எம்பிஸ்களுக்கு முன்னாலையும் சரி, நாங்க என்ன டிசிஷன் எடுக்க போறோம், எல்லாரும் சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தந்துட்டோம், இது நீங்க சரி என்பதாக நினைக்கிறீங்களோ அந்த முடிவை நீங்க எடுங்க. அந்த பெண்மணி சொன்னா, அல்லாஹு அக்பர், இதுதான் இன்றைக்கு நமக்குள்ள மிகப்பெரும் ஒரு பிரச்சனை. அந்த பெண்மணி அந்த பார்லிமெண்ட்ல இருந்து எல்லா மெம்பர்ஸ் பார்த்தியும் சொன்னா, நாங்க ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெகோசியேட் பண்ணி பார்க்கப்படாது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சல்லி கொடுத்து பார்ப்போமே, சொத்து கொடுத்து பார்ப்போமே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தை காட்டி பார்ப்போமே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு மயங்கினார், எவ்வளவு பெரிய ஆட்சியாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு யுத்தம் தொடுக்கேலும். ஏன் இவர் சல்லிக்குள்ளார், இவர் சல்லிக்கதையும் செய்வாரு, ஆனா இது இவர் மறுத்தால் அங்கதான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. சொன்னாங்க, நான் சுலைமான் அவர்கள் நெகோசியேட் பண்ண போறேன், சொன்னாங்க சுலைமான் அவர்களுக்கு சல்லி ஹதியா கொடுக்க போறேன், கிஃப்ட். இந்த கிஃப்ட்ஸை எடுத்துக்கொண்டு எனக்கு வரக்கூடிய மெசேஜ் பாசிட்டிவாக இருந்தால் நான் சுலைமான் அவருடன் யுத்தம் செய்வேன், அல்லது இந்த மெசேஜ் எனக்கு நெகட்டிவாக இருந்தால் எனக்கு சாய்ஸ் இல்ல, நான் சுலைமான் அவர்களுக்கு சரண்டர் ஆகித்தான் ஆகணும். சகோதரர்களே, அல்லாஹ் நமது தலைவர்கள் அனைவர்களையும் இப்படியப்பட்ட மக்களாக ஆக்கி வைக்கட்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஹதியா வந்து கிடைக்குது. என்ன பதில் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர். அந்த ஹதியா பல கோடிக்கணக்கான பல லட்சக்கணக்கான பொறுமதியான சொத்துக்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்கைஸிடம் இருந்து கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சு சொன்னாங்க, அதுமித்துனனி பிமால், சல்லி கொடுத்து என்ன நெகோசியேட் பண்ண போறீங்களா, சல்லி கொடுத்து என்ன வாங்க போறீங்களா, சமா அதானி அல்லாஹ் கைர், அல்லாஹ் எனக்கு தந்தது இதை விட சிறந்தது, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது இதை விட சிறந்தது. இதுதான் உலகத்தில் ஒரு முஸ்லிம் இடத்தில் வர வேண்டிய ஆகப்பெரிய ஒரு குவாலிட்டிஸாக இருக்குது. இவைகள் இன்றைக்கு நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம், நம்மை விட்டு இவைகள் தூரமாகிவிட்டது. அத்துமர் பின் கத்தாபுடைய காலப்பகுதியில ஒரு பழக்கம் இருந்துச்சு, யாராலும் மக்கள் இந்த ஒரு சிட்டிக்கு கவர்னராக அனுப்பினா அடிக்கடி அவரை பத்தி இன்குவாரி பண்ணுவாங்க, எப்படி நல்லாக இருக்கிறாரா, அவரு நடத்தைகள் எப்படி, மக்களோட நீதியாக நடக்கிறாரா, அநியாயம் செய்யறாரா, கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி மிஸ்யூஸ் பண்றாரா என்றத ஒரு இன்குவாரி பண்ணிக்கொண்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு பின்னால சயீது பின் ஆமீருக்கு லெட்டர் ஒன்று எழுதினாங்க, சயீது பின் ஆமீர் மதீனாவுல பைத்துல் மால்ல ஜகாத் செய்திருக்கிறது, ஷிம்ஸ் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய லிஸ்ட் அனுப்புங்க, அவர்களுக்கு ஜகாத் நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த லிஸ்ட் உமர் பின் கத்தாபுக்கு வந்து சேர்ந்த நேரத்துல அந்த லிஸ்ட் உமர் பின் கத்தாபு அவர்கள் வாசிச்சா அந்த லிஸ்ட்ல சயீது பின் ஆமீர் ரதியன் அவருடைய பேரும் இருந்துச்சு. என்ன ஆச்சரியம், கவர்னருடைய பெயர் புகராக்களுடைய மிஸ்கின்களுடைய லிஸ்ட்ல வந்திருக்குது. உடனே அங்க ஒரு ஜமாத் அனுப்பினாங்க, அங்கிருந்த சில ஜமாத்தினர்களுக்கு மதீனாவுக்கு வரும்படி அந்த மக்களிடத்தை கேட்டாங்க. நான் ஒரு லிஸ்ட் ஒன்று கேட்டேன் சாயிது பின் ஆமீர் இடத்துல, அந்த லிஸ்ட்ல சாயிது பின் ஆமீருடைய பேரும் வந்திருக்குது, உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது ஒன்று செல்லிடுமா? சொன்னாங்க, சாயிது பின் ஆமீருடைய பேர் இந்த லிஸ்ட்ல வாரத்துக்கு தகுதிதான், அவருக்கு நீங்க சம்பளமாக பைத்துல் மால் இருந்து கொடுக்கறத அவர் தன்னுடைய தேவைக்கு போதுமான அளவுக்கு அவர் சுருக்கி கொண்டு மேல் மிச்சமான தேவைகளுக்கு கொடுக்கிறாரு, அவருக்கு சரி எந்த விதமான சொத்தும் இல்ல, அவருக்கு தரக்கூடிய சிலரையிலையும் அவர் பெரும்பாலான பகுதியை இந்த சமூகத்துக்கு தேவைகளுக்கு செலவழிக்கிறாரு என்பதா சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் சயீது பின் ஆமீரை பத்தி மூணு கம்ப்ளைண்ட் இருக்குது, சயீது பின் ஆமீரை பத்தி மூணு கம்ப்ளைண்ட் இருக்குது. கேட்டவர் சயீது பின் ஆமீரை பத்தி என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? சென்னான முதலாவது சயீது பின் ஆமீர் எப்பொழுதுமே துஹாவுடைய நேரத்துக்கு பின்னால்தான் மக்களுடைய விஷயத்தை பாக்குறதுக்கு வருவாரு, துஹாவுடைய நேரத்துக்கு முன்னாள் மக்களுடைய விஷயங்களை பத்தி அவர் கவனிக்க மாட்டாரு. சென்னாங்க, என்ன இரண்டாவது பிரச்சனை என்ன, சயீது பின் ஆமீர் மக்ரிபுக்கு வீட்டுக்குள்ளுக்கு போனா அடுத்த அந்த துஹாவுடைய நேரம் வரும் வரை காட்டியும் அவரு திரும்பவும் மக்களுடைய எந்த விஷயமான புஷ்யத்திலையும் அவர் தலை போட மாட்டாரு. கேட்டாங்க மூணாவது பிரச்சனை என்ன, கிழமைக்கு ஒரு நாள் சயீது பின் ஆமீர் அவர் லீவ் எடுத்துக் கொள்வாரு, அவருக்கு வீக்ல ஒரு நாள் ஓப் இருக்குது, அந்த நாளையும் அவர் வீட்டை விட்டு வெளியே வாரது குறவு. உமர் பின் கத்தாப் உடனே சயீது பின் ஆமீருக்கு லெட்டர் அனுப்பினாங்க, சயீத் நான் அங்க டெம்பரரியாக கவர்னர் அப்பாயிண்ட் பண்றேன், உடனடியாக நீங்க மதீனாவுக்கு வரணும். கவனாந்திரே, அவர் எப்படி மதீனாவுக்கு வந்தார் என்றதும் உலகத்துல ஆச்சரியமாக இருக்குது. தன்னுடைய புத்தகத்தை, தன்னுடைய கழுதை எடுத்து நடந்தவர்களாகவும் ஒரு சாட்டை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தண்ணியை மட்டும் சுமந்து கொண்டு ஷின்ஸ்ல இருந்து மதீனாவுக்கு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி வந்தான். வந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கம்ப்ளைண்ட் இருக்குது உங்களை பத்தி, நீங்க இதுக்கு ஆன்சர் தரணும். கேட்டாங்க, உமர் என்ன கம்ப்ளைண்ட் தந்திருக்கிறாங்க? சொன்னாங்க, துஹாவுடைய நேரம் வரும் வரங்காட்டி நீங்க வெளியே வாரது இல்லையாமி. சொன்னாங்க, உமர் என் வீட்டுல எனக்கு சர்வன்ட் யாரும் இல்ல, எனக்கு குழந்தைகள் இருக்குது, என்ன மனைவியோ நோயாளியாக இருக்கிறா, ஆனால் ஊட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். ஊட்ட துப்பரவாக்குறது, என்னோட பிள்ளைகிட்ட வேலையை பார்க்கறது, என்னுடைய மனைவியுடைய என்னுடைய பிள்ளைகள் உடுப்பு கழுவுறது, இது எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியிருக்குது. அதனால துஹாவுக்கு முன்னால் எனக்கு வெளியே வாரத்துக்கு டைம் இல்ல. கேட்டாங்க, சயீத் நீங்க மகரிபானா, நீங்க உள்ளுக்கு போயிடுவீங்களாமே, வெளியே வரமாட்டீங்களாமே என்பதாக கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, உமர் ஏன்னால நான் ரெண்டாக பிரிச்சிருக்கிறேன், துஹாவுடைய நேரத்தில் இந்த மகரிப் வரும் வரங்காட்டியும் இதை நான் மக்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஆனா மகரிபானா சுப நேரம் வரும் வரங்காட்டியும் அதே இலட்சக்கணக்கு கொடுத்த நேரம், ஆனால் அல்லாஹ்வுடைய நேரத்தை இன்னொருத்தர் களவாண்டத்தை நான் விருப்பப்படல. அது ஏன் சொந்த இபாதத்துக்குள்ளே ஒரு நேரம், அதனால தான் மகரிப்ல இருந்து நான் சுபக வரும் வரங்காட்டியும் வேற யாருக்கும் நான் பெர்மிஷனோ அப்பாயின்மெண்டோ கொடுக்கறதில்ல. கேட்டாங்க, மூணாவது புறத்தில் என்ன கிழமைக்கு ஒரு நாள் ஓப்படுத்திக் கொள்றீங்களாமே? என்ன உடுப்ப கொடுத்து சொன்னாங்க, உமர் எனக்கு இந்த உடுப்பை தவிர வேற எந்த ஒரு உடுப்பும் இல்ல, கிழமைக்கு ஒரு நாள் தான் இந்த உடுப்பை கழுகுவேன், அந்த உடுப்பு காயம் வரும் வரங்காட்டியும் எனக்கு வேற எந்த உடுப்பும் இல்லை என்றதுனால எனக்கு வெளியில போறதுக்கு வசதி இல்லை. என்ன சொல்ற சுகர்களே, இதுதான் உலகத்தை ஒவ்வொருத்தரும் தனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர்கள் உணர்ந்த முறையாக இருக்குது. என்ன சொல்ற கிரமாங்கிலே சோதர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உலகத்துல பொறுப்பு என்றது இது பிரஸ்டீஜ் அல்ல. ஒரு பள்ளிக்கு தலைவராக இருக்கிறது, ஒரு ஊர்ல ட்ரஸ்டி போர்ட்ல மெம்பராக இருக்கிறது, ஒரு என்ஜிஓலயோ ஒரு ஆர்கனைசேஷன்லயோ ஒரு ப்ரொபோசிஷன்ல நாங்க இருக்கிறது என்றது இது உலகத்துல பிரஸ்டீஜ் அல்ல. உலகத்துல பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்பது உலகத்துல அல்லாஹ் யாருக்கும் பிரஸ்டீஜாக கொடுத்ததில்ல. உலகத்துல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள் என்பது இது போர்டன், இது அல்லாஹ் ஒவ்வொரு மன்னருக்கு பல பொறுப்பாக சுமத்தியது. கயாமத்து நாள்ல இவைகளை பற்றி ஒவ்வொரு மனிதர்களும் கேட்கப்படுவார்கள். ஒரு பள்ளியில நீங்க ட்ரஸ்டியாக இருக்கிறீங்களா, நிச்சயமா நாளைய கயாமத்தினால பள்ளியில ட்ரஸ்டி இல்லாத கேட்கப்படாத ஒரு கேள்வி உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இந்த ஊருடைய மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, பள்ளிய டெவலப் பண்றது இது ஒரு பக்கம், அந்த ஊரு மக்களுடைய சுகூன் அவருடைய பிரயாசத்துல நீங்க எந்த அளவுக்கு பங்கம் வைச்சீங்க, அவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அதுல நீங்க அந்த சமூகத்தை டெவலப் பண்றதுலயும் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பதத்திலையும் அவங்களோட கன்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதுல நாங்க கொலை செய்யப்படுவோமாக இருந்தால் நிச்சயமா அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியதான் ஆக வேண்டும். இதேதான் உலகத்தை நமக்கு ஆட்சியாளராக வரக்கூடியவர்களையும் நாங்க எப்பொழுதுமே நமக்கு ஆட்சியாளராக தெரிவு செய்யக்கூடியவர்கள் சயீது பின் ஆமீர் போன்றும் இந்த குவாலிட்டிஸ் உள்ளவர்களை நாங்க தெரிவு செஞ்சு அனுப்புறது இது எங்கள் ஒவ்வொருத்தரின் பொறுப்பாக இருக்கிறது. இது வெறுமனே பிரஸ்டீஜுக்கும் ஈகோவுக்கும் ஆசையக்கூடிய மக்களுக்கு நாங்க கொடுக்கிற ஒரு பொறுப்பு அல்ல, இது சமூகத்துடைய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை சுமக்கிறவர்களையும் இந்த பொறுப்புடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களையும் அந்த இடத்துக்கு நாங்க அனுப்புறதும் தெரிவு செய்யறதும் இது ஒவ்வொரு முஸ்லீமுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. இதுல குறைவு செஞ்சுட்டு அவங்க நமக்கு அநியாயம் செய்யப்படுது, அந்த அநியாயத்தை பத்தி நாங்க பேசுறது என்றது நாங்க எங்கட சொந்த உரிமையே நாங்க மிஸ்யூஸ் பண்ணதுக்கு பின்னால நாங்க எப்படி அந்த மக்கள் நமக்கு நலவாக நடக்கணும் என்றதை எதிர்பார்க்க முடியும். எனவே இந்த விஷயத்துல மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்போம், நாங்க நம்ம மாத்த பார்ப்போம். நிச்சயமா அல்லாஹ் நமக்கு எதிராக நமக்கு மேல்முச்சை வரக்கூடியவர்கள நமக்கு மேலுள்ளவர்களை அல்லாஹ் நமக்கு சாதகமானவர்களா அல்லாஹ் மாத்தி தருவார், இதுல சந்தேகம் இல்லை. அதனால இதுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த நேரத்துல இந்த கொஞ்ச காலத்தையும் இபாதத்துல கழிப்போம், தௌபா அதிகமாக செய்வோம், அல்லாஹ்வுடன் மன்றாடுவோம். யா அல்லாஹ் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய கையில் இருக்கிறது, அது எனக்கோ எனக்கும் உங்களுக்கோ முடிச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஒத்தவருக்கு எங்களுக்கு தந்ததில்லை, ஆனா வாக்கு என்பது அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் கொடுத்த உரிமைகள், இந்த வாக்கை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இவைகள் யாரும் சொந்த லாபத்துக்காக இனி பாவிக்க வேண்டாம். இவைகள் இது நாங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய ஒரு வீக்னஸ், ஒரு ஷஹாதத். இந்த ஷஹாதத்தை சரியான முறையில சமூகத்துக்கும் முஸ்லிம் உம்மத்தினர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எங்க நலவிருக்கிறது என்பதாக நானும் நீங்களும் எதிர்பார்க்கிறோமோ அவர்களுக்கு வாக்களிக்கிறதுல எல்லாருக்கும் அதாவது அவர்களுக்கு உரிமை இருக்குது, பீடம் இருக்குது. இதுல யாருக்கும் இன்னொரு ஸ்டிக் பண்ண முடியாது. இதுல கொத்துபா மேம்பதிலிருந்து யாரும் இங்க பேவரிசம் காட்ட முடியாது. ஆனால் இந்த உரிமைகளை சரியான முறையில் பாவித்துக் கொள்ளுங்கள். இந்த உரிமைகளை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். பெண்களுக்கும் சமமான உரிமை இருக்கிறது. இஸ்லாம் இதனை பற்றி தெளிவாக பேசிருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு நமக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களை நமக்கு சாதகமானவர்களாக அல்லாஹ் மாற்றி அருள்வானாக. அதே நேரத்தில் அடுத்த சின்ன ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த இடத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதுதான் இந்த ரபீல் அவ்வல் மாதமாக இருக்கிறது. எனவே பெருள்ள கனவான்கிற சகோதரர்களே, ரபீல் அவ்வல் மாதம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான மாதம். நபி பிறந்ததும் இந்த மாதத்துல தான், நபி மரணித்ததும் இந்த மாதத்துல தான். இந்த இடத்துல மிக்க பெரியதாக பேசுறது இல்ல, ஒரு ரெண்டு மூணு விஷயத்தில் நிமிடத்துக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்பிக் கொள்கிறேன். சகோதரர்களே, ரபீல் அவ்வல் மாதத்துல ஏண்டையும் உங்களையும் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? உலகத்தை நபி அல்லாஹ் அனுப்பினது இந்த மாதத்தை நாங்க நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடுறத விட சில கட்டங்கள்ல நபி வஃபாத்தானது இந்த மாதத்துல தான். இந்த உம்மத்தினர்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்தை விட மிகப்பெரும் ஒரு முசீபத் இது வரை காலத்திலையும் வரலாற்று நமக்கு எது ஒன்றும் கிடைக்கல. இந்த உம்மத்தினர்களுக்கு ரஹ்மத்தா அனுப்பப்பட்ட மனிதர் இன்றைக்கு 1400 வருஷங்களுக்கு முன்னர் நம்ம விட்டு பிரிஞ்சு போனாங்க. சஹாபாக்களுக்கு இத தவிர்த்து இத பொறுத்து கொள்றதும் மிக கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் உலகத்த நபியுடைய வஃபாத்துக்கு பின்னாலேயும் இந்த உம்மத்தினர்களுக்கு சஹாபாக்கள் செஞ்ச மிகப்பெரும் ஒரு பெரும் ஒரு சேவை தான் நபியே தம்முடைய சுன்னத்தினர்கள் நமக்கு மத்தியில் அமல் செய்கிறேன். நானும் நபியுடைய முஹப்பத்துள்ளவன் என்றத வேற எந்த ஒரு விஷயத்திலையும் காட்ட போகாதீங்க. எனக்கு நபியுடைய முஹப்பத் இருக்கிறது என்றத நானும் நீங்களும் ப்ரூவ் பண்ணணுமாக இருந்தா என்ன செய்யணும்? ஃபரான் சொல்கிறது, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, சஹாபாக்களையும் உலகத்தில் கடைசி வரக்கூடிய மனிதர்களையும் பார்த்து சொல்லுங்க, நீங்க நபியை நேசிக்கிறீங்க என்றத ப்ரூவ் பண்ணணுமா? நானும் நபியை நேசிக்கிறேன், நபி என்னுடைய கண்ணை விடையும் என்ற தலைக்கு மேல தூக்கி நான் நபியை வச்சிருக்கிறேன், உலகத்தை எனக்கு எல்லாரையும் விடையும் நபி நேசத்துக்குள்ளவர் என்றத நானும் நீங்களும் ப்ரூவ் பண்ணணுமாக இருந்தா குர்ஆன் சொல்லுது, இதை ஒன்றே ஒன்ற விஷயத்தை கண்டு மட்டும்தான் ப்ரூவ் பண்ணிடும். அது என்ன தெரியுமா? நபியரேசனுடைய வாழ்க்கை வழிமுறைகள் உலகத்துல பின்பற்றதுனால மட்டும்தான். இது இல்லாம நீங்க உலகத்தை நபியுடைய முஹப்பத்தை ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க உலகத்தை இதைத்தான் செஞ்சாலும் இவைகள் ஒன்ற கொண்டும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்க நேசிக்கிறீங்க என்ற உலகத்தை நிரூபிக்க முடியாது. குர்ஆன் திட்ட தெளிவாக சொல்கிறது, நபி அலைஹிஸ்ஸலாமுடைய முஹப்பத்தை நீங்க ப்ரூவ் பண்ண முடியும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றத்தினால் மாத்திரம்தான். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க, நபி அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ள நபியோட முஹப்பத் ஏண்ட லைஃப்ல இத்தனை அளவுக்கு இருக்குது? நான் உண்மையிலேயே நீண்ட லைஃப்ல நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத் ஒரே ஒரு வீதம் தான் வாழுது என்றிருந்தால் நான் நபியை நேசிக்கிறது 100 to 1 தான். ஏண்ட வாழ்க்கையில நபியுடைய சுன்னத் 5 இருக்குதுண்டா? ஏண்ட வாழ்க்கையில நான் நபியை நேசிக்கிறது 100 to 5 தான். ஏண்ட வாழ்க்கையில நபியுடைய சுன்னத் 20 தான் அமல்படுகிறது என்றிருந்தால் ஏண்ட வாழ்க்கையில நான் நபியை நேசிக்கிறது 20 தான். மத்த 80 நான் நபியை நேசிக்கிறது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது பொய். இது உண்மை, சுத்தமான பொய். இந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான பொறுமதியுமே இல்லை. எனவே நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை நானும் நீங்களும் நேசிக்கிறோம் என்றிருந்தால், நபி அலைஹிஸ்ஸலாமுடைய முஹப்பத் ஏண்ட உள்ளத்தை வாழ்கிறது என்றிருந்தால், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவோம், சுன்னத்துகள் அமல் செய்வோம். அவர்களே, ஆக குறைந்தது ஒரு நாளுக்கு 5 தொழுகிற இந்த தொழுகை இது நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துக்கு எந்த அளவுக்கு மெச்சாகிறது என்றத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஏண்ட வுது இது நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வுதுவுக்கு மெச்சாகுதா? நபி அலைஹிஸ்ஸலாம் உதூ செஞ்ச மாதிரி நானும் நீங்களும் உதூ செய்ய எங்களுக்கு தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த உதுவை படிச்சிருக்கிறோமா? அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த தொழுகை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று முடியக்கூடிய இந்த தொழுகையில் எந்த அளவுக்கு நான் நபியை பின்பற்றுகிறேன்? என்ற ருக்கு நபியுடைய ருக்குமா இருக்குதா? இந்த கயாம் நபியுடைய கயாமமா இருக்குதா? நபி அலைஹிஸ்ஸலாம் தொழுகையில் எப்படி நின்றாங்க? நபி அலைஹிஸ்ஸலாம் சுஜூத் எப்படி செஞ்சாங்க? நபி அலைஹிஸ்ஸலாம் 2 சஜதாவுக்கு இடையில எப்படி உட்கார்ந்தாங்க? நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையில் இருந்து எழும்பும் பொழுது எப்படி சுஜூதில் இருந்து எழும்பினாங்க? நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய திலாவத் எப்படி ஓதினாங்க? ஆக குறைந்தது சூரத்துல் ஃபாத்திஹாவை நபி அலைஹிஸ்ஸலாம் தொழுகையில் எப்படி ஓதினாங்கன்றதையாவது வாழ்க்கையில படிச்சிருக்கிறோமா? அல்லாஹ் அக்பர். இவைகள் ஒன்றையுமே செய்யாம நபியை நானும் நீங்களும் நேசிக்கிறோம் என்றதுக்கு என்னென்னவெல்லாம் செஞ்சு நபியல மஹபத்துக்கு நாங்க ப்ரூஃப் பண்ண போனா யார நானும் நீங்களும் ஏமாத்த போகிறோம், யார் ஏமாத்த போகிறோம்? கனவான்கரை சகோதரர்களே, உலக சாகப்பெரிய ஏமாந்தவர் தன்னைத்தானே ஏமாத்த போட்டுக் கொண்டவர். உண்மைகளை விளங்குவோம், யதார்த்தங்கள உலகத்துல விளங்கி அவைகள் அமுல் செய்யறதுக்கு பார்ப்போம். இந்த ரபி ரப்பல் மாதத்தை இதை நீயத்து வச்சுக்கொண்டு தொழுகையிலிருந்து சேராக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களையும் அதாவது நவீனத்தனுடைய வாழ்க்கைக்கு மெச்சானதாக ஆக்குவோம். நடையிலிருந்து பாவனையிலிருந்து நாங்க ஏண்ட லைஃப்ல ஒருத்தர் ஹீரோவாக பின்பற்றத இன்னொருத்தர் எங்களுக்கு செல்ல தேவையில்ல. ஒருத்தர் ஹேர் ஸ்டைல வச்சு செல்லும் இவருடைய லைஃப்ல ஹீரோ யார் எடுத்து? ஒருத்தர் உடுக்கிற டிஷர்ட்டையும் ஒருத்தர் உடுக்கிற பேண்டையும் பார்த்து செல்லும் இவருடைய லைஃப்ல இவருடைய ஹீரோ யார் என்றத ஆண்ட ஏண்ட லைஃப்ல ஏண்ட ஹீரோ என்றத ஏன் நான் நபிய வாழ்க்கையில பின்பற்றி உலகத்தை நான் உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு ரோல் மாடலாக காட்டக்கூடாது. மேலும் பிறகு கர்மாந்திரே சோதர்களே, இந்த உண்மைகளை விளங்கி வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாக்கியல்வானாக. உண்மைகளை உண்மையாக நமக்கு விளங்கப்படுத்துறியா? யாழ்லா வாத்திலை விட்டு நம்மை தூரமாக்கிறியா? யாழ்லா வரக்கூடிய தேர்தலுடைய முடிவுகளை நமக்கு சாதகமானதாக கிடையாது. ஆட்சி அமைப்பதும் கலைப்பதும் உண்ட கையில் இருக்கிறதா? யாழ்லா எதிலுக்கு நலவு இருக்கிறதே கையில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. இரட்சகனை யாழ்லா நமது உரிமைகளை பாதுகாக்கிறியா? முஸ்லிம்கள் உரிமைகளை பாதுகாக்கிறியா? இந்த நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறியா? கனவான்கிற சகோதரர்களே, முஸ்லிம் பெண்களோட உரிமைகளை பாதுகாக்கிறியா? நமது உடைமைகளோட உரிமைகளை பாதுகாக்கிறியா? இரட்சகனை நானே யாழ்லா முடிவுகளை சாதகமானதாக ஆக்கிறியா? யாழ்லா நமது வாழ்க்கையை சிறந்த ஒரு வாழ்க்கையாக ஆக்கிறியா? நமது வாழ்க்கை அந்நிய மக்களுக்கு யாழ்லா முன்மாதிரியான வாழ்க்கையாக ஆக்கிறார்வா யாழ்வா? இரட்சகனை நானே யாழ்லா இந்த வாழ்க்கை நமது செய்த பாவங்களை மன்னித்தருவா யாழ்வா? நமது பாவங்களால் நமக்கு வரக்கூடிய முடிவுகளை நமக்கு பாதகமானதாக ஆக்கியதாக நமது வாழ்க்கை எழுதி முடிவை சிறந்ததாக கிடையாது. நமது வாழ்க்கையுடைய கடைசி நாட்களை சிறந்த நாட்களாக ஆக்கிறியா? நல்ல மூத்த நசீபா கிடையாது. திடீர் மூச்சுகளை விட்டும் பாதுகாத்திரியா? அல்லா நமது பெற்றோருடைய பாவங்களை மன்னித்திரியா? அல்லா அல்ல அவருடைய நோய்களை குணப்படுத்திரியா? அல்லா அவர்களுக்கு நீண்ட ஆயுதை கொடுத்திரியா? அல்லா அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீவாக்கிறியா? அல்லா நமது ஆசார்கள் உற்ற உறவினர்கள் அனைத்து முஸ்லிம்கள் உலகத்தில் வாழப்படும் முஃமின்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திரியா? அல்லா அனைவர்களின் தீனம் பால் திருப்பிடுவாயாக? அல்லா இந்த துவாவை போன்ற மாபெரும் கேட்பார் ஏற்று கபூர் செய்து கொள்வாயாக? அல்லா அலமதுல்லா.